கிறிஸ்தியேசுக்குள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துதலையும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால நாம் பார்க்க போகிற பாடத்துக்கு செல்லுகிறதுக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை செய்து நாம் பாடத்துக்கு கடந்து செல்லலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி இதனால போஷித்து வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்முடைய வார்த்தைகள் விலை மதிக்க முடியாத நம்முடைய வார்த்தைகளினால நீர் எங்களோடு கூட பேசி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற பாடத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். என் கண்மலையும் மீட்பதுமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. இரட்சகரும் மீட்பரும் கண்மலையுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. அன்பானவர்களே, இந்த நாள்ல நாம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு இஸ்ரவேலரில் சிலர் செய்த பாவம். யோசுவா 18:1 வசனத்தை வாசிக்கலாம். பார்க்கிறோம், சீலோன்ற பட்டணத்துல ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி முதல் சாலமோன் ராஜா வரைக்கும், சாரி யோசுவா காலம் முதல் சாமுவேல் வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி அந்த சீலோல இருந்துச்சு. அப்போ ஆதி காலத்தில் தேவன் பார்க்கும் பொழுது உலகத்தில் எவ்வளவு தேசங்கள் இருக்கும் பொழுது அந்த தேசங்களில் எல்லாம் ஒரே தேசத்தை மட்டும் தம்முடைய ஜனமா தெரிந்து கொண்டார். அந்த ஜனம் யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள் இல்லீங்களா? ஆமோஸ் 3:2 ஆமோஸ் 3:2 பூமியில் வம்சங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். உலகம் எவ்வளவு பெருசு, அந்த உலகத்தில் இஸ்ரேல் தேசம் ஒரு சிறு பட்டணம், ஒரு பட்டணம் போல. அந்த தேசத்தை தம்முடைய ஜனமா தேவன் தெரிஞ்சுக்கிறாராம். தேவன் இஸ்ரேலை தம்முடைய ஜனமா பகிர்ந்துக்கினா அவர் அவங்க மத்தியில கண்டிப்பா என்ன இருக்கணுங்க? வாசமா இருக்கணும் இல்லீங்களா? தேவன் இஸ்ரேல வாசமா இருந்தார்களா இல்லீங்களா? இஸ்ரேல் ஜனத்தின் மத்தியில தேவன் வாசம் பண்ணினார்களா? எங்க வாசம் பண்ணார்கள்? குட். ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணார். ஆசரிப்பு கூடாரத்தில் எங்க கேக்கல? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எங்க? உடன்படிக்கை பெட்டில. அந்த உடன்படிக்கை இருக்கிற இடத்துல செகினா மகிமை, அதாவது தேவனுடைய பிரசன்னம் இருந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தி தான் நாம பார்க்க போறோம். பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் அழைச்சிட்டு வரும் பொழுது வழியில அநேக, அதாவது போராட்டங்கள், சிவந்த சமுத்திரம், இது போல அநேக காரியங்களை கடந்து வரும் பொழுது மோசே மறிச்ச பிறகு யோசுவா நடத்திட்டு வராரு. வரும் பொழுது அவர் யோர்தான் நதி கிட்ட வராரு. அப்ப யோர்தான் நதி எப்படி இருக்குதுனாக்கா வெள்ளம் கரை புரண்டு ஓடுதான். அறுப்பு காலமா இருக்கிறபடியால வெள்ளம் கரை புரண்டு ஓடுதான். அந்த நேரத்தில் இவங்க வந்து கரையில நிக்கிறாங்க. கரையில நிக்கும் பொழுது இப்ப அந்த கரைக்கு கடந்து போகணும். அப்ப தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார் அவங்க மதியில. என்னன்னா, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பட்டிய தோல் மேல சுமந்துன்னு 2000 முழம் முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இவங்களுக்கும் 2000 முழம் இருக்கணும். முன்னாடி இவங்க ஃபர்ஸ்ட் போகணும். ஆசரிப்பு கூட, அதாவது உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் தூக்கிட்டு யோர்தான் நதியில கால் வச்ச உடனே தண்ணி ஆயிடுங்க, குவியாலாம் நின்றுடும் இல்லீங்களா? குவியாலாம் நிற்கும் பொழுது அது வாசிக்கலாம். யோசுவா 3:16. மூணாம் அதிகாரம் 4:4. பாத்தீங்களா, 2000 முழம் முன்னாடி ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போய் தண்ணியில கால் வச்ச உடனே தண்ணீர் குவியலாக நின்று அவங்களுக்கு என்ன விடுங்க, வழி விட்டுறோம். இங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு, இஸ்ரேல் ஜனங்க அக்கறைக்கு போயிட்டாங்க. ஆனா இங்க அற்புதம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க, ஆசாரியர்களா? ஆசாரியர்கள் இல்ல, ஆசாரிகள் சுமந்துட்டு வந்த உடன்படிக்கை பெட்டி. இப்படி வனாந்திரம் முழுதுமாக இந்த உடன்படிக்கை பெட்டினால இஸ்ரேல் ஜனங்க அங்கங்கு விடுதலையாகி விடுதலையாகி போயிட்டு வராங்க. ரொம்ப முக்கியம் இஸ்ரேலருக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி. அதுல தேவனுடைய பிரசன்னம் இருந்ததுனால தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார்ன்றதுக்கு அதான் அடையாளம். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போனோம். யார் சுமந்துட்டு போனா, லேவியர்கள் தான் இதை சுமந்துட்டு போனோம். வேற யாரும் இதை என்ன பண்ணக்கூடாதுங்க, சுமக்க கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா எரிகோ பட்டணத்துக்கிட்ட போறாங்க. எரிகோ மதில் பெரிய மதில்களாக காணப்படுது. இப்போ எரிகோவை நாம் அந்த மதிலை இடிச்சுட்டு எரிகோ உள்ள போகணும்னாக்கா அந்த முதல்ல அந்த மதில் என்ன பண்ணுங்க, இடிக்கணும். அப்போ யோசுவா அவர் கட்டளை கொடுக்கிறார் பாருங்க, யோசுவா 4:6 வாசிங்க. யோசுவா 6:6 பாருங்க, உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் சுமந்துட்டு அந்த எரிகோ மதிலை சுற்றி வரணும். அது போல 7 முறை சுற்றி வந்த பிறகு எரிகோ மதில் ஆயிடுச்சுங்க, இடிஞ்சு விழுந்துருச்சு, தானா இடிஞ்சு விழுந்து. அதுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசாரியர்கள் அல்ல, யோசுவாவும் அல்ல, இஸ்ரவேல் ஜனமும் அல்ல. காரணம் எதுதாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி. இப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய மகத்துவம் மகிமை நிறைந்த பெட்டி, என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோசுவா காலம் முதல்க்கும் சாமுவேல் காலம் வரைக்கும் சீலோன்ற பட்டணத்தில் நின்று போயிருச்சு, தங்கிருச்சு. இதுக்கு மத்தியில இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் அடிக்கடிக்கு சண்டை வரும், அடிக்கடிக்கு யுத்தம் நடக்கும். அது போல ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க, 1 Samuel 4:2 பாத்தீங்களா, பெலிஸ்தர் வந்து முற்றுகை போடுறாங்க இஸ்ரவேலர். அப்போ இஸ்ரவேலர் தோற்று போயிடுறாங்க, பெலிஸ்தர் கையில இஸ்ரவேலர் தோற்று போயிடுறாங்க. தோற்ற உடனே இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பிளான் பண்ணிட்டாங்களா, மேல வாசிங்க சிஸ்டர். பாத்தாக்கா இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, இஸ்ரேல தோத்துட்டாங்க பெலிஸ்தருக்கு முன்னாடி. தோற்ற உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம கிட்ட நம்மள இத்தனை சூழ்நிலைகள் மதில நம்மள வழி நடத்தின்னு வந்த இந்த உடன்படிக்கை பெட்டிய யுத்தத்தின் மதியில கொண்டாந்து வச்சிடலாம், அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம், யுத்தத்துல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிதான் பண்ணாங்க. உடன்படிக்கை பெட்டிய யுத்தத்தின் நடுவில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. வச்ச உடனே என்ன ஆச்சு பாருங்க, மேல படிங்க. உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்குள்ள வந்த உடனே இஸ்ரவேலர்க்கெல்லாம் ஒரு புது பலம் வந்துருச்சு, ஆர்ப்பரிச்சாங்க, கத்தி கூச்சல் போட்டாங்க. எதுக்குன்னா, அவங்களுக்கு மத்தியில் என்னன்னா, உடன்படிக்கை பெட்டி வந்துட்டா நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம ஜெயிச்சிருவோம், பெலிஸ்தர முறியடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி யுத்தத்தில் இந்த மாதிரி எப்பனா உடன்படிக்கை பெட்டி கொண்டு போயிருக்காங்களா, எப்பனா எடுத்து போயிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு யுத்தங்கள் நடந்திருக்குது, ஆனா எந்த யுத்தத்திலையும் தேவன் வந்து உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்தின் மத்தியில கொண்டு போகணும் என்ன பண்ணலங்க, சொல்லல. தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை இவங்க செஞ்சிட்டாங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் நடந்துச்சு மோசேனுடைய காலத்துல. யுத்தம் நடக்கும் பொழுது மோசே என்ன பண்ணாருங்க, கோலை தூக்கி பிடிச்சாரு. அப்ப கோலை தூக்கி பிடிக்கும் பொழுது இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, ஜெயம் பண்ணாங்க. பாருங்க, யாத்திராகமம் 17:8 வாசிங்க.
Thank you. பாத்தீங்களா, தேவனுடைய கோலை என் கையில பிடிச்சிருப்பேன், நான் கையை உயர்த்தி கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் ஜெயிப்பாங்க, நான் கையை கீழே விட்டு இஸ்ரேலரே தோற்கடிக்கப்படுவாங்க. இப்படிதான் யுத்தம் நடந்துச்சு. ஆனா எப்பவும் உடன்படிக்கை பெட்டி யுத்தத்தின் மத்தியில் என்ன பண்ணல, இஸ்ரேல் ஜனங்க கொண்டு போகல. இது என்ன பாருங்க, மேல பாருங்க, ஒன்னு சாமில் வாசிங்க, நாலாம் அதிகாரத்தில் பாத்தீங்களா, உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்த உடனே இஸ்ரவேலர் ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டாங்க, கேட்டு விசாரிக்கிறாங்க என்ன அங்க சத்தம் அப்படின்னு, எபிரேயருடைய பாளையத்துல என்ன சத்தம் அப்படின்னு. அப்போ தேவனுடைய பெட்டி யுத்தத்தின் மத்தியில வந்துருச்சுன்னு இஸ்ரவேலருக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஏன்னா தேவனுடைய பெட்டியினுடைய மகத்துவம் யாருக்கு தெரிஞ்சிருந்து பாருங்க, இஸ்ரவேலருக்கு தெரியல தேவனுடைய மகிமை, ஆனா அந்நிய ஜனங்க பெலிஸ்தருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. தேவனுடைய பெட்டி யுத்தத்தின் மத்தியில வந்துச்சுன்னா அவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ஆனாலும் என்ன பண்றாங்க தெரியுங்களா, திடன் கொண்டு நாம் ஜெயிக்கலாம் சொல்லிட்டு மேல போறாங்க பாருங்க. பாத்தீங்களா என்ன வச்சு பாருங்க, இது போல இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்ல. பெலிஸ்தர் கிளீனா தெரிந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி யுத்தத்துல உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வரவே இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கலையே. இஸ்ரவேலுடைய தேவனே நம்ம மத்தியில வந்துட்டார்ன்ற பயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஆனாலும் யுத்தத்துல யார் தோத்துட்டுங்க, இஸ்ரவேலர் தோத்துட்டாங்க, பெலிஸ்தர் தோக்கலங்க, இஸ்ரவேலர் தோத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை இஸ்ரவேலர் செஞ்சிட்டாங்க. பாளையத்துக்கு ஒரு பொழுது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர சொல்லி தேவன் இதற்கு என்ன பண்ணலங்க, சொல்லல. தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால தேவனுடைய பார்வைக்கு இது பொல்லாப்பா போயிடுச்சு. ஆகவே இஸ்ரவேலர் தோற்று போயிட்டாங்க. தோற்று போனது மாத்திரம் இல்ல, 11 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். பாத்தீங்களா, தேவனுடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டிருச்சு. அது வரைக்கும் தேவன் ஜனங்களோடு கூட வாசம் பண்றான்னு அடையாளமா இருந்த பெட்டி அந்நியருடைய கையில போயிடுச்சு. உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தர் பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. 22 வாசிங்க சிஸ்டர். பாத்தீங்களா, தேவனுடைய மகிமை இஸ்ரேலை விட்டு விலகி போயிருச்சு. அப்போ பெட்டி இஸ்ரேலரிடம் இருந்து பெலிஸ்தர் கையில போயிருச்சு. சரி, அந்த பெட்டி பெலிஸ்தர் என்ன பண்றாங்க பாருங்க, 5 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அங்கிருந்து பெட்டியை தூக்கிட்டு வந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போறாங்க. அஸ்தோஸ் ஒரு பட்டணத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு பாருங்க, பெலிஸ்தருடைய தேவன் வந்து தாகோன், தாகோனுடைய கோயில்ல கொண்டாந்துட்டு உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில போயிட்டு அந்த ரூம் ஓபன் பண்ண உடனே என்ன இருக்கு தெரியுங்களா, தாகோனுடைய சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடக்குது, தலை குப்புற விழுந்து கிடக்குது. சரி, அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது ஏதாச்சுமா விழுந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க. வாசிங்க, பாத்தீங்களா, மறுநாள் காலையில் திரும்பி வந்து திறந்து பார்க்கும் பொழுது தாகோன் மறுபடியும் கீழே விழுந்துட்டு கிடக்குது. அந்த சிலை தலையும் கைகளும் உடஞ்சு கிடக்குதான். இது இந்த தாகோன்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாகோன் வந்து எப்படி கடவுள் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, சில மூத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நோவாவா அல்லது காமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் உலகத்தை தேவன் அழிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அழிச்சிட்டாரு, கரெக்டுங்களா, எல்லா உயிரினங்களும் அழிச்சிட்டாரு. ஆனா எது மட்டும் அழியணும்னு சொல்ல தெரியுங்களா, ஒன்னு வந்து அழியணும்னு சொல்லவே இல்லை தேவன் முதல் உலகத்திலிருந்து இரண்டாம் உலகத்துக்கு. வாசிங்க, ஆதியாகமம் 7 அதிகாரம் 21வது வசனம். எல்லாம் ஆண்டன ஒண்ணு மாத்திரம் இங்க சொல்லப்படல, எதுன்னு சொல்றீங்களா? தண்ணில வாழ்ற ஜீவ ஜந்துகள் சாகன்னு சொல்லிக்கிறாரா பாருங்க. அப்படின்னா தண்ணில வாழக்கூடிய மீன்கள் இந்த ஜீவராசிகள் எல்லாம் அழியில, தண்ணியோட கூட என்ன வந்துருச்சுங்க, அடுத்த உலகத்துக்கு வந்துருச்சு. அதனால இரண்டாம் உலகத்துல நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் உயிரோடு கூட வந்ததுனால ஒண்ணு நோவாவா இருக்கலாம் இல்லனா காமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா பாதி மனுஷ உருவம் கீழே வந்து மீன் உருவம், அதுதான் தாகோன் சிலை. தாகோனுடைய சிலை எப்படி இருக்குன்னா பாதி மனுஷ உருவம் கீழே வந்து மீனுடைய ரக்கத்தை பறிஞ்சுதா கீழே மீன் போல இருக்கும். அந்த தாகோனுடைய சிலை தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி. அதனால தான் கால் உடஞ்சிச்சுன்னு சொல்லல, வெறும் தலையும் கைகளை மட்டும் உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடஞ்ச உடனே ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு. யாருக்கு? பெலிஸ்தருக்கு பயம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இது பெட்டினால நம்மளுக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 6வது வசனம் வாசிங்க. பாருங்க அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அஸ்தோத்துக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. போன உடனே தேவன் என்ன பண்ணாரு, உடன்படிக்கை பெட்டி நிமித்தமா அஸ்தோத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் மூல வியாதியை கொடுத்துட்டாராம். அப்படின்னா எக்ஸ்ட்ரா குரோத், அது என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரா குரோத்னாக்கா அதிக வளர்ச்சி. அந்த மாதிரி ஒரு வியாதி வந்து அந்த அஸ்தோத்தினுடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துட்டாராம். எங்க பார்த்தாலும் கட்டி வந்துருச்சுன்னா எப்படி இருக்குங்க ஜனங்க மத்தியில, திடீர்னு கட்டி வந்துருச்சு, அங்க கட்டி வந்துருச்சுன்னா எப்படி இருக்குங்க, இன்னும் ஜனங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அடுத்த என்ன பண்ண, கண்டினியூ பண்ணுங்க. பாத்தீங்களா, நம்ம மேலையும் நம்முடைய தெய்வமாகிய தாகோன் மேல இஸ்ரவேலின் தேவன் பயங்கர கோபம் ஆயிட்டு சொல்லிட்டு அங்கிருந்து என்ன பண்றாங்கனாக்கா எக்ரோனுக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போறாங்க. வாசிங்க சிஸ்டர். பாருங்க அங்க காத்து பட்டணத்துக்கு கொண்டு போறாங்க, அஸ்தோத்திலிருந்து காத்துன்ற பட்டணத்துக்கு கொண்டு போறாங்க. அங்கேயும் பார்க்கும்போது சிறியோர்லிருந்து பெரியோர் வரைக்கும் அதே மூல வியாதி மறுபடியும் வந்துருச்சு. அந்த ஜனங்களுக்கும் இன்னும் அவங்களுக்கு அதிக பயம் வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்றாங்க பாருங்க, பாத்தீங்களா எக்ரோனுக்கு பெட்டி போன உடனே அங்க மூல வியாதி வரலங்க, அநேக ஜனங்க செத்து போயிட்டாங்க. அநேக ஜனங்க செத்து போன உடனே பெரியவர்கள் எல்லாம் கூடினாங்க, பெலிஸ்தை ஜனங்க எல்லாம் கூடினாங்க. கூடி இஸ்ரேலுடைய பெட்டி என்ன பண்ணலாம், நம்ம மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு திருப்பி அனுப்பிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி அனுப்பிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மந்திரவாதிகள் பூசாரிகள் எல்லாம் கூப்பிட்டு இதுக்கு காணிக்கையாக என்ன பண்ணனு சொல்லிட்டு இந்த சுண்டேலிங்க அது என்னன்னு காணிக்கை எல்லாம் செஞ்சு ஒரு புது மாட்டு வண்டியை செஞ்சு ரெண்டு பசுக்களை வச்சு அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி அது மேல வச்சு அனுப்பிட்டாங்க. எங்க அனுப்பிட்டாங்கன்னா மனுஷர் யாரை ஓட்டுனு போல, அந்த மாடு எப்படி போதோ அப்படி போகட்டும் சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டி அனுப்பி வச்சுட்டாங்க. அது நேரம் எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா பெத்ஷிமேஸ்ன்ற ஊருக்கு வந்துருச்சு. இஸ்ரேலுடைய பாளையத்துக்கு அந்த மாட்டு வண்டி நேரம் வந்துருச்சு. வரும் பொழுது அது யோசுவாவுடைய ஊர், அது பெத்ஷிமேஸ்ன்றது வந்து யோசுவாவுடைய ஊர். அந்த ஊருக்கு பெட்டி வர்றது ஜனங்க பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. 13வது வசனம் வாசிங்க. பாருங்க பெட்டி மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துச்சுன்னு உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாட்டு வண்டி பீஸ் பீஸா உடைச்சிட்டாங்க. மாடு ஓட்டிட்டு வந்த அந்த மாட்டு வண்டிய பீஸ் பீஸா உடைச்சி ஒரு பலிப்பீடத்தை கட்டி பலி செலுத்திட்டாங்க. அந்த மாடையை வெட்டி பலி செலுத்திட்டாங்க. பலி செலுத்தினது மாத்திரம் இல்லாம அடுத்தது ஒரு காரியம் பண்ணிட்டாங்க. என்ன பண்றாங்க பாருங்க, 19வது வசனம் வாசிங்க. என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, பெட்டி வந்த சந்தோஷத்துல என்ன செய்யறன்னு கூட தெரியாம பெட்டியை ஓபன் பண்ணிட்டு பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டாங்க. பாக்கலாமா? உடன்படிக்கை பெட்டியை யாருனா பாக்கலாமா? உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சுங்க? ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் தான் போனோம்? பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போகணும் இல்லீங்களா? அவரு மட்டும்தான் உள்ள போயிட்டு அந்த ரத்தத்தை தெளிக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க. உள்ள என்ன இருக்கும்? சந்தோஷம். பெட்டி வந்த சந்தோஷத்துல தாங்கள் என்ன செய்யறன்னு கூட தெரியாம பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. பாருங்க, 50,070 பேர் செத்துட்டாங்க. அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்ததுனால 50,070 பேரை தேவன் அடிச்சார். தேவனுடைய உக்ரக கோபம் அவங்க மேல வந்ததுனால 50,070 பேர் செத்துட்டாங்க. உடனே இவங்களுக்கும் பயம் ஆயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டி தான் நமக்கு தேவனுடைய தேவன் நம்மளுக்குன்னு சொல்லி நினைச்சிருந்தவங்க பெட்டியை பார்த்தவன இவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா பெட்டியை வந்துட்டு அபிநதாபனுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அபிநதாப் வீட்டுல என்ன ஆயிடுச்சுனா 20 வருஷம் பெட்டி அவனுடைய வீட்டிலே இருந்துச்சு. எவ்வளவு வருஷங்க? 20 வருஷம் அபிநதாபினுடைய வீட்டுல இருந்துச்சு. அப்புறமா தாவீது ராஜாவா ஆயிட்ட பிறகு, தாவீது ராஜாவா ஆன பிறகு இந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ண 2 சாமுவேல் 6:3. உடன்படிக்கை பெட்டிய தாவீது அந்த அபிநதாபுடைய வீட்டில இருந்து எருசலேமுக்கு கொண்டு வரார். எப்படி கொண்டு வரார்? 2 சாமுவேல் 6:8. பாருங்க, ஒரு புது ரதத்தை செஞ்சிட்டார் தாவீது. ஒரு புது ரதத்தை செஞ்சு அது மேல உடன்படிக்கையை பெட்டி வச்சுட்டு எங்க கொண்டு வராங்க? அபிநதாபுடைய வீட்டில இருந்து எருசலேமுக்கு கொண்டு வரார். எப்படி கொண்டு வரா? வாசிங்க. பாருங்க, புது ரதத்து மேல உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு எருசலேமுக்கு கொண்டு வராங்க. இஸ்ரேலுடைய ராஜா அந்த பெட்டிக்கு முன்னாடி நடனம் ஆடிட்டு வரார். சந்தோஷம், பெட்டி இஸ்ரேலுக்கு வருதுன்ற சந்தோஷத்துல மேல வாத்திய கீதம் எல்லாம் செஞ்சு வச்சு எல்லா பாடகரோடு கூட ஆடல் பாடலோடு கூட பெட்டியை கொண்டு வரார். கொண்டு வரும் பொழுது என்ன ஆகுது பாருங்க, 8வது வசனம் வாசிங்க. பாருங்க, பெட்டி போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு புது ரதத்து மேல வச்சுட்டு பெட்டியை கொண்டு போறாங்க. அப்போ மாடு மிரளும் பொழுது பெட்டி சாஞ்சிருது. பெட்டி சாஞ்ச உடனே இந்த பக்கம் அபிநதாப், இந்த பக்கம் ஊசா, ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. உடனே பெட்டி உளுந்துரு போதுன்னு சொல்லிட்டு ஊசா என்ன பண்ணாருங்க, பெட்டியை பிடிச்சிட்டார். பெட்டியை பிடிச்ச உடனே தேவன் ஊசாவை அடிச்சிட்டார். அங்கேயே ஊசா செத்து போயிட்டான். தாவீதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாருங்க, 10வது வசனம் 8:10. பாருங்க, இது தாவீதுக்கு ரொம்ப வசனமாயிட்டதுனால அவரு கூட என்ன பண்ணிட்டாருங்க, இனி உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓபேத் ஏதோ வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிட்டார். அவருக்கும் பயம் ஆகி போயிடுச்சு. ஊசா செத்த உடனே தாவீதுக்கும் பயம் ஆயிட்டு பெட்டிய ஏதோ ஓபேத் ஏதோ வீட்டுல கொண்டு போய் வச்சிட்டார். அப்ப பாக்குறோம் ஓபேத் ஏதோமே தேவன் ஆசீர்வதிச்சாராம். வாசிங்க, பாத்தீங்களா, இந்த விஷயம் தாவீதுக்கு போயிடுச்சு. ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் பெட்டி நிமித்தமாக ஆசீர்வதிச்சார் அப்படின்னு தாவீதுக்கு மறுபடியும் ஒரு உற்சாகம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணார்னா, மறுபடியும் தேவனுடைய கட்டளையின்படி பெட்டியை கொண்டு வரார். எப்படி கொண்டு வந்தார்னா, பெட்டியை யார் சுமந்து வரணுங்க? சரி, ஊசாவை ஏன் தேவன் அடிச்சார்? பெட்டிய லேவியர்கள் தான் சுமந்து வரணும். ரதத்து மேலேயோ மாட்டு வண்டி மேலேயோ கொண்டு வரக்கூடாது, தேவனுடைய கட்டளையா இல்ல அது. அப்போ அந்த பெட்டி விழும்போது ஊசா பிடிச்சிட்டாரு, தேவனுடைய கட்டளை இல்ல, அதுக்கு தான் அடிச்சாரு. அப்புறமா தாவீது போய் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சார். படிச்சுட்டு எப்படி பெட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தேவனுடைய கட்டளையின்படி எருசலேமுக்கு பெட்டியை கொண்டு வந்தார். இதுதான் நம்ம பாக்குற காரியம். தேவனுடைய பெட்டி நிமித்தமாக நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பாக்குறோம். முதலாவது பாத்தீங்கன்னா, லேவியர் ஆகமம் 10:1 வாசிங்க. லேவியர் ஆகமம் 10:1 பாருங்க, கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தாங்க. அதாவது அக்னி எங்க போடப்படணும், பலிப்பீடத்துல அந்த தகனிக்கிறதுக்காக அக்னி போடுவாங்க. ஆனா தேவன் என்ன சொன்னார்னா, அந்நிய அக்னியை அங்க கொண்டு போக கூடாது. அந்நிய அக்னினா என்னங்க? அப்போ ஊசா அந்த அக்னி வந்து ரெண்டு பேரையும் பட்சித்து போட்டதுன்னு சொல்லுது. ஏன் பட்சித்து போட்டதுன்னா, ஆக்சுவலா தேவனுடைய கட்டளை என்ன பாருங்க, 10 வாசிங்க. ஒன்பது சிஸ்டர், பாத்தீங்களா என்னன்னா, அங்க என்ன செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேர்னா, அந்நிய அக்கினி எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா, திராட்சரசம் அதாவது மது குடிச்சிட்டு உள்ள போக கூடாது. இது தேவனுடைய கட்டளை. நீ மது குடிச்சிட்டு உள்ள போனா, அதாவது திராட்சரசம் குடிச்சிட்டு உள்ள போனேனா செத்துருவன் சொல்றாரு. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கா, இவங்க திராட்சரசம் குடிச்சிட்டு அந்த அக்கினியை கொண்டு போயிருக்கணும். அப்ப அக்கினியை கொண்டு போகும்பொழுது வித்தியாசம் தெரியாததுனால அவங்கள தேவன் அடிச்சார். அப்ப பாக்குறோம், இங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இவங்க செயல்பட்டதுனால தேவன் என்ன பண்ணாருங்க, அவங்கள அடிச்சார் இல்லீங்களா. இன்னைக்கு நாம கூட தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லக்கூடிய ஆசாரியர்களா தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். நாம செய்யறது தேவனுடைய கட்டளையின்படி தான் இருக்கணும். தேவனுடைய கட்டளையின்படி செய்யலனா அது யாரா இருந்தாலும் தேவன் அடிக்கிறார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு சட்ட திட்டம் இருக்குது, ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. அந்த ஒழுக்கத்தின்படி நாம எந்த ஒரு காரியத்தை தேவனுடைய கட்டளையின்படி செய்யலனா தேவனுக்கு அது அங்கீகரிக்க மாட்டார். அது வாசிங்க 1 Thessalonians 4:1-7. பாத்தீங்களா, நாங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கொடுத்திருக்கிற கட்டளைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. தேவன் கொடுத்த கட்டளையா அல்லாம வேற விதமா, அதாவது நம்ம சொந்த இஷ்டமா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமில்லை. ஆகவே பவுல் சொல்றாரு, நாங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டபடி உங்களுக்கு நாங்கள் போதிச்சோம், அதன்படி நீங்க செய்யலனா நீங்க கண்டிப்பா அடிக்கப்படுவீங்க. அதை தான் எச்சரிக்கிறாரு. மேல படிங்க, பாத்தீங்களா, தேவன் நம்மளை பரிசுத்தத்திற்கு என்று அழைச்சிருக்கிறாரா? அந்த பரிசுத்தம் எப்படி கிடைக்குமா? தேவனுடைய கட்டளையின்படி நடக்கலனா, தேவனுடைய கட்டளையின்படி செய்யலனா, அது பரிசுத்தம் குலைச்சல் ஆயிடுமா? ஆகவேதான் பவுல் சொல்றாரு, நம்மை தேவன் பரிசுத்தத்திற்கு என்று அழைச்சிருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்தத்தின்படி ஜீவிக்கணும்னா அவருடைய கட்டளையின்படி நாம நடக்கணும். எதுவானாலும் தேவனுடைய கட்டளையின்படி தான் நடக்கணும். அப்ப தேவனுடைய கட்டளையின்படி நடக்கலனா அது பரிசுத்தம் இல்லாத காரியம். மேல வாசிங்க, ஒருவனும் மீறக்கூடாது அந்த கட்டளையில இருந்து. ஏன்னா அவ்வளவு ஜாக்கிரதையா பவுல் தான் பெற்றுக்கொண்ட அனைத்துமே போதிச்சார். அது எங்கிருந்து பெற்றுக்கொண்டாரா? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டதின் படியே நீங்க நடக்கணும்னு சொல்றாரு. இதுக்கு மீறி நீங்க நடந்தாக்கா ஒருவனும் இதுல இதன்படி மீறாதபடிக்கு உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கிறார். ஆகவே தேவனுடைய கட்டளையின்படி நாம் ஜீவிக்கணும். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வரைக்கும் வாசிங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 9 பாத்தீங்களா, நாமும் லேவியர்கள் அதாவது ஆசாரியர்களா தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போ அங்க பாக்குறோம் நாதாபும் அபியும் அந்நிய அக்கினி கொண்டு வந்து அதாவது தேவனுடைய பரிசுத்தலத்துக்குள்ளாக கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போயிருச்சு. இன்னைக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் நம்மளுடைய சுய சித்தத்திற்கு நமக்கு வித்தியாசம் தெரியலனா தேவன் நம்மளை அடிச்சிருவார். தேவனுடைய கட்டளையின்படி தான் நாம் நடக்கணும். ஏன்னா நாம் பரிசுத்த ஆசாரியர்களா அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிற அது அருகதை நமக்கு மட்டும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கும் பொழுது நாம் ஜாக்கிரதை இல்லாம நடந்து கொள்வோமானா, பரிசுத்தம் இல்லாம நடந்து கொள்வோமானால் தேவனுக்கு அது விரோதமாக போயிடும். ரோமர் 6:19 வாசிங்க. பாருங்க, அக்கிரமத்திற்கும் அசுத்தத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கூடாத படிக்கு. ஏன்னா காலையில கூட நம்ம சப்ஜெக்ட் கேட்டோம், இது வந்து கம்ப்ளீட்டா தேவனுக்காக நாம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கம்ப்ளீட் நம்மையே தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்துட்டோம்னாக்கா இந்த உலகத்தினுடைய அசுத்தத்திற்கும் உலகத்தினுடைய பாவத்திற்கும் அடிமைகளா நம்ம வித்துட்டோம்னாக்கா நாம் தேவனுக்கு சொந்தம் இல்ல. சின்ன காரியமானாலும் சரி, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்னா தேவனுக்கு விரோதமான காரியம் தான் அது. அதனால தேவன் நம்மளை பரிசுத்திற்கு என்று அழைச்சிருக்கிறார். நாம் பரிசுத்தம் இன்னது என்பதை நாம் அதாவது தெளிவா அறிஞ்சிருக்கணும். அப்பதான் தேவனுக்கு ஏற்றபடி நாம் ஜீவிக்க முடியும். இரண்டாவது பாக்குறோம், பிலிஸ்தர் இடத்திலிருந்து அதாவது பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது தேவன் என்ன கட்டளை கொடுத்திருந்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெட்டியை திறந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால தேவனுடைய கோபம் அவர்கள் மேல வந்து 50,070 பேரை செத்துட்டாங்க இல்லீங்களா. ஏன்னா பெட்டி யாருமே பார்க்க கூடாது. அப்போ அந்த பெட்டி அவங்க துணிஞ்சு பாக்குறாங்கன்னா அது என்ன அர்த்தங்க, தேவனை குறிச்சு பயம் இல்லாத ஒரு காரியம் இல்லீங்களா. தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசன வருடத்துக்கு ஒரு முறை தான் போகணும். அப்படி இருக்கும் பொழுது சர்வசாதாரண எல்லா ஜனங்களுமே பெட்டியை திறந்து பார்க்கும் பொழுது அது தேவனை குறிச்ச பயம் இல்லாத ஒரு காரியத்தை தான் அங்க குறிக்குதுன்னு சொல்றோம், குறிக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். நீதிமொழிகள் 1:7 பாருங்க. பாத்தீங்களா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்னங்க, கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்னங்க, காலையில எழுந்த உடனே தேவனே நான் உங்களுக்கு பயப்படுறேன் அப்படி நடுங்கிட்டு வேலைக்கு போடுதுங்களா, என்னங்க கர்த்தருக்கு பயப்படுதுன்னா, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான் கர்த்தருக்கு பயந்து. இப்ப பாருங்க, என்னுக்கு என் மகன் பயப்படுறானா எப்படி பயப்படுவான் சொல்லுங்க. அவன் பயந்தா என்ன செய்வான், எனக்கு பிரியமானதுதான் செய்வான் இல்லீங்களா. என் மகன் எனக்கு பயப்படுறானா, எனக்கு பிரியமானதான் செய்வான். அவன் எனக்கு பயப்படலன்னு வச்சுங்க அவன் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எது இஷ்டம் இல்லையோ அதெல்லாம் கூட செய்வேன். எனக்கு என் முன்னாடி கூட என்ன பண்ணுவாங்க, சிகரெட் பிடிப்பா. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு குறிச்சு பயம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன அர்த்தம்னா, அவருடைய கட்டளையின் படி நடப்பதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். அப்படி பயப்படலன்னா நாம் அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம் சொல்ற. நாம் அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான் பண்ணாங்க. கர்த்தரை குறித்த பயம் இல்லாததுனால அசட்டையா அஜாக்கிரதையா அந்த பெட்டியை திறந்துட்டாங்க. அந்த பயம் இல்ல. காலையில கூட பிரதர் சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது எல்லா காரியத்துக்கும் பயந்தாங்க இஸ்ரேல் ஜனங்க, ஆனா எதுக்கு மட்டும் பயப்படலங்க. ஏசையா 11:3 வாசிங்க. பாருங்க, எங்க கூட சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுகிறதே அவருக்கு உகந்த வாசனையா. தேவனுக்கு நாம் சுகந்த வாசனை ஏறெடுக்கணும்னா எந்த காரியத்திலும் செய்ய முடியாதுங்க. ஒரே ஒரு காரியத்துல தான் தேவனுக்கு நாம் சுகந்த வாசனையா இருக்க முடியும். அது எதுனா அவருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் இருந்துச்சுனாக்கா நாம் எல்லாவற்றிலும் சரியா நடந்துருவோம். எல்லா காரியத்திலும் நாம் சரியா நடக்கிறதுக்கு ஒரே ஒரு அத்தாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்படி பயந்தோம்னா நாம் எந்த விதத்திலும் தேவனுக்கு விரோதமாக போக மாட்டோம். இன்னொரு வசனம் வாசிங்க, எபிரேயர் 12:9. பாத்தீங்களா, அப்ப நம்முடைய மாம்ச தகப்பனுக்கு பிள்ளைகள் பயப்படுறது போல பரம தகப்பனுக்கு நாம் அதிகமாய் பயப்படணும் அல்லவா? இதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவன் எதிர்பார்த்தார், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எதிர்பார்த்தார். ஆனா அவங்க என்ன பண்ணலங்க, தேவனுக்கு பயப்படல. ஆனா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த முழு உலகத்திலேயே பாபிலோன் உலகம் பெருசு, பேர் சபை உலகம் பெரிய சபை, அதுல ஒரு சிறு கூட்டத்தை மட்டும் அழைச்சிருக்கிறார். எப்படி இந்த உலகம் பரந்த உலகத்துல ஒரே ஒரு சிறு கூட்டமாக இஸ்ரவேலை மட்டும் தம்முடைய ஜனமா அழைச்சாரோ, அதே போல பேர் சபையாக ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு சிறு கூட்டத்தை அழைச்சிருக்கிறார். எதுக்குன்னா அவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட இருக்கணும்ட்டு. நாம் அவருக்கு பயப்படுறதுக்கு பயம் நம்ம இடத்துல என்னன்னா நாமுடைய ஒரு பிள்ளைகள்னு சொல்ல முடியாது. நாம் வேசியின் பிள்ளைகளா இருப்போம் சொல்றார் பவுல். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் நடப்போமானால் நாம் வேசிகளின் பிள்ளைகளா இருப்போமே. ஆகவே நாம் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்துவோமானால் அவருடைய வார்த்தையின் படி நடக்கும் பொழுது மாத்திரமே தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 89:7. எல்லாராலும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாராலும் பயப்படத்தக்கவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. ஆகவே நாம் தேவனுக்கு பயப்படுற பயத்தை நாம் கீழ்ப்படுத்தல, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுல நாம் வெளிப்படுத்த வேண்டும். அடுத்தது பார்க்கிறோம், தாவீது பெட்டியை கொண்டு வரார் இல்லைங்களா, அவர் ஒரு புது ரதத்து மேல கொண்டு வரார். தேவனுடைய கட்டளை என்ன பாருங்க, என்னாகமும் 4:15. பாத்தீங்களா, தேவன் கட்டளையே கொடுத்துட்டார். உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பணிமுட்களையும் லேவியர்களும் ஆசாரியர்களும் தான் சுமந்து போகணும். ஆனா தாவீது இங்க என்ன பண்ணாருன்னா ஒரு புது ரதத்தை செஞ்சு அந்த பெட்டியை கனப்படுத்துற மாதிரி நினைச்சிட்டாரு. ஆனா அது என்ன ஆயிடுச்சுங்க, தேவனுடைய கட்டளையின்படி இல்லாம போயிடுச்சு. அடுத்த முறை ரெண்டாவது முறை ஓபேத்யேதோமுடைய வீட்டிலிருந்து பெட்டியை கொண்டு வராரு. அதை எப்படி கொண்டு வராரு பாருங்க, 1:15:1-3. பாருங்க, ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு, அதுக்கு ஒரு கூடாரம் போட்டுட்டாரு. அப்புறம் வாசிங்க, பாத்தீங்களா, வேறு லேவியரை தவிர வேறு ஒருவரும் பெட்டியை எடுக்கலாகாது. இப்ப வந்துச்சு பாருங்க அவருக்கு புத்தி. முதல் முறை கொண்டு வரும்பொழுது ரதத்துல கொண்டு போனார். ஆனா இப்ப சொல்றாரு லேவியர்களை தவிர வேற யாரும் பெட்டிய சுமக்க கூடாது.
இப்ப என்ன பண்றாங்க, லேவியர்களை பெட்டியை சுமக்க வைக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்களா, முதல் முறை கேர்லெஸ்ஸா கொண்டு போற, டோட்டலி கேர்லெஸ். அங்க ஊசா சாவறதுக்கு காரணம் ஊசாவினுடைய தப்பு இல்லங்க, அது டோட்டலா தாவீதினுடைய தப்பு. தேவன் கொடுத்த கட்டளையின்படி பெட்டியை கொண்டு வரல. ஒரு ரதத்து மேல ஏறி எடுத்துட்டு வந்தனால மாடு பிறந்துச்சு, அது பெட்டி விழுந்துருச்சு. ஆனா ரெண்டாவது முறை சொல்றாரு, ஆசாரியர்கள் தவிர வேற யாரும் பெட்டியை சுமக்க கூடாது. ஆசாரியர்கள் தோல் மேல வச்சுன்னு பெட்டியை சுமந்துட்டு போனோம். அப்புறம் என்ன பண்றாரு, 2 சாமுவேல் 6:11 வாசிங்க. 2 சாமுவேல் 6:11 பாத்தீங்களா, இப்ப செய்யறாரு பாருங்க. லேவியர்கள் பெட்டியை சுமந்துட்டு போறாங்க, 6 ஸ்டெப் எடுத்த வச்ச உடனே ஒரு பலி செலுத்துறாரு. மறுபடியும் 6 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே ஒரு பலி செலுத்தார். இதுதாங்க தேவனுடைய கட்டளை. தேவனுடைய பெட்டியை வனாந்திரத்தில் எடுத்துட்டு போகும்போது தேவன் இப்படிதான் கட்டளை கொடுத்தார். இப்ப அதை வாசித்துட்டு இப்ப கரெக்டா கொண்டு போறார். கரெக்டா கொண்டு போய் எருசலேம்ல வச்சார். பாருங்க, முதல் முறை செய்யும் பொழுது டோட்டல் கேர்லெஸ், ஜாக்கிரதை இல்லாம செஞ்சாரு. அது நிமித்தமா ஊசா செத்து போயிட்டான். நாமளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல ஜாக்கிரதை இல்லாமல் இருப்போமானால் தேவன் கண்டிப்பா நம்மளை அடிப்பாருங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும் பவுல் எச்சரிக்கிறார். அவ்வளவு மகத்துவமான ஒரு அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நாம் ஜாக்கிரதை இல்லாம அசதியாய் நடப்போமானால் தேவன் கண்டிப்பா அடிப்பார். அதனாலதான் ஒரு எச்சரிப்பா அன்னைக்கு ஊசாவை அடிச்சார். அந்த கேர்லெஸ் அவர் செஞ்சதுனால, தாவீது செஞ்ச தப்புனால ஒரு மனுஷன் செத்து போனான். ஆனா ரெண்டாவது முறை கொண்டு வரும்போது கரெக்டா தேவன் என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ அதன்படி பெட்டி சுமந்துட்டு போனாரு. 6 படி எடுத்து வச்சு பலி செலுத்துறார், மறுபடியும் கொண்டு போறார். இப்போ ஆடல் பாடலோடு கூட கொண்டு போனார், ஒன்னாகல. பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தையின் படி நடக்கும் பொழுது ஆசீர்வாதம். 2 பேதுரு 1:5 பாத்தீங்களா, அதிக ஜாக்கிரதையா ஏன் சொல்றாங்க பாருங்க. நாம் ஜாக்கிரதை இல்லாம நடக்க முடியும்ன்றதுக்காக தான் இந்த ஜாக்கிரதையை பத்தி பரிசுத்தவான்கள் நம்மளை எச்சரிக்கிறாங்க. அதிக ஜாக்கிரதையாய் அங்க என்ன சொல்ற, ஒரு பாசிங்க சிஸ்டர். பாத்தீங்களா, ஜாக்கிரதையோட விசுவாசத்துல ஜாக்கிரதை இருக்கணுங்க. நாம் ஜாக்கிரதை காண்பிக்கிறதுல விசுவாசத்திலையும் ஜாக்கிரதை காமிக்கணும். நம்ம எது வேணாலும் விசுவாசத்துறது இல்ல, யார் சொன்னாலும் விசுவாசித்தறது அல்லங்க, ஜாக்கிரதை. அதான் அந்த ஜாக்கிரதைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும், தெளிந்த புத்தி. விசுவாசத்திலும் தெளிந்த புத்தி இருக்கணும், அப்புறம் விசுவாசத்தோடு கூட தைரியம். அதுலயும் தெளிந்த புத்தி இருக்கணும். நாம் எதுக்கு தைரியம் இருக்கணும், தேவனுடைய சத்தியத்துக்காக நான் தைரியம் கொள்ளணும், தேவனுக்காக தைரியமாய் நிக்கணும். அதுலயும் நமக்கு தெளிந்த புத்தி இருக்கணும், ஜாக்கிரதை இருக்கணும். அசதியாய் செய்வோமானால் நமக்கு கண்டிப்பா அடிவிடும். அடுத்தது வாசிங்க. பாருங்க, கடைசியா ஒண்ணு முடிக்கிறாரு பாருங்க, சகோதர சிநேகம். சகோதர சிநேகத்தோடு கூட ஏங்க கடைசி கொண்டு போய் வச்சிட்டாருங்க. நம்மளுடைய ஃபைனல் டெஸ்ட் இதுதாங்க. ஃபைனல் டெஸ்டுக்கு முன்னாடி இருக்கிறது சகோதர சிநேகம். சகோதர சிநேகத்துல ஒருத்தன் ஜெயிச்சிட்டா அடுத்த படி ஃபைனல் ஸ்டெப் அன்பு. சகோதரனை சிநேகிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லைங்க, சத்ருவை சிநேகிக்கிற அன்பு. அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னாக்கா சகோதர சிநேகம். இதுல நம்மளால ஜெயிக்க முடியறது இல்ல. சகோதர சிநேகத்துல தான் நம்ம கிட்ட அதிகமா அன்பு குறைஞ்சு போயிடுது. ஏன்னா அந்நியரை நம்ம நேசிச்சிடறோம், உலக ஜனங்களை நேசிச்சிடறோம், ஆனா சகோதரன் நேசிக்க முடியறதில்ல. இங்கதான் பெரிய போராட்டமே. அந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும். கடைசி ஸ்டெப் சகோதர சிநேகம். சகோதர சிநேகத்துக்கு அடுத்து அன்பு, சத்ருவை சிநேகிக்கிற அன்பு. அது எல்லாம் இயேசு காமிச்சிட்டா பாருங்க. சிநேகிதனே முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய் பாருங்க, அந்த அன்பு பாருங்க. அவர் கம்ப்ளீட் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளா காமிச்சிருக்காரு பாருங்க. நம்மளை சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம இதை செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை அவர் என்ன பண்ணிட்டாருங்க, செஞ்சு காமிச்சிட்டார். செஞ்சு காமிச்ச பிறகுதான் நமக்கு எக்ஸாம்பிளா நிக்கிறார். நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன், இதெல்லாம் நான் உங்ககிட்ட என்னுடைய வாழ்க்கையில செஞ்சு முன்மாதிரியா காமிச்சிட்டேன், நீங்க என்ன போல மாறணும். கடைசி அன்பு. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 8:5 அவருக்கென்று நாம உண்டாயிருக்கும். இந்த வார்த்தையை அதிகமா பேசுறதுக்கு நான் பிரியப்படலங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி பேசின பிரதரை ரொம்ப விளக்கமா அவருக்கென்று நாம் எப்படி இருக்கிறோம் சொல்லிட்டு அவரே பேசிட்டார். கடைசியா அங்க சொல்றாரு பாருங்க, வானத்துல அநேக தேவர்கள் உண்டு எல்லாம் சொல்லிட்டு வந்து அவருக்கென்று நாம் இருக்கிறோம். நாம் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறது யாருக்குன்னா, தேவனுக்காகவே நாம் பிழைச்சிருக்கிறோம். நாம் ஜீவிக்கிறது அவருக்காக தான் ஜீவிக்கிறோம். இங்க வந்திருக்கிறது கூட எதுக்காக தெரியுங்களா, எதுக்காகங்க, நாம் தேவனுக்காக இருக்கிறதுனால தான் அங்க வந்திருக்கிறோம் இல்லீங்களா. ஒவ்வொருத்தரையும் சகோதரனுடைய அன்பை காண்பிக்கிறதுக்காக, ஒவ்வொருத்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்றதுக்காக நமக்கு வரோம், கற்றுக்கொள்ளுகிறதுக்காக வரோம். நாம் பாடம் கற்றுக்கொள்றோம், ஒவ்வொரு நாளும் பாடம் கற்றுக்கொள்றதுக்காக தான் தேவன் இப்படிப்பட்ட மாநாடுகளை ஏற்படுத்துறார். இங்க வரும்பொழுதுதான் நம்மளுடைய வேஷம் என்னன்னு நமக்கு தேவன் வெளிப்படுத்துறார். நாம் எப்படி ஜீவிச்சுருக்கிறோம், எப்படி போர்வையை போத்திட்டு தேவன் இங்குதான் காமிக்கிறார். ஒவ்வொருடைய வார்த்தையின் மூலமாக, இன்னொருத்தருடைய அன்பின் மூலமாக தேவன் நம்முடைய சுயநல சுயத்தை, நமக்குள்ள இருக்கிற நம்முடைய நம்முடைய தன்மை என்னன்றதை இங்கதான் காமிக்கிறோம். அதுக்காக தான் நாம் கூடி வருகிறோம். ஆகவே நாம் தேவனுக்கென்று இருக்கிறோம், இது நாம மறந்துட கூடாதுங்க. நாம் வாழ்றது தேவனுக்காக இருக்கிறோம், நாம் பிழைச்சிருக்கிறது தேவனுக்காக. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் மறித்தேன், நீ பிழைத்திருக்கிறேன் என்றால் அது நான் அல்ல, எனக்குள் பிழைத்திருக்கிற கிறிஸ்துவேன்னு சொல்லிட்டார். இனி பாக்குறதெல்லாம் என்ன பாக்காதீங்க, யார் பிழைச்சிருக்கிறதுங்க, கிறிஸ்து எனக்குள் பிழைச்சிருக்கிறார். இவ்வளவு நாளா பவுல பாத்துட்டு இருந்தீங்க, இனிமே பவுல் இல்ல, பவுல் மூலமா இயேசு பாக்குறீங்கன்னு சொல்ற. அதுதான் தேவனுக்குள் இருக்கிறது. தேவனுக்குள்னா இயேசுவை போல மாறதான் தேவனுக்குள் இருக்கிறது. கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம், 1 தெசலோனிக்கேயர் 4:8 பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அசத்தை பண்ணும்னா, இந்த வார்த்தை எனக்கு இல்ல பக்கத்தில் உட்கார்ந்து அந்த பிரதருக்கு, எனக்கு இல்ல என்னுடைய மனைவிக்கு அப்படின்னு நாம் தள்ளி போட்டு அசத்தை பண்ணிட்டோம்னா தேவன் சொல்லிட்டாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, பாத்தீங்களா, தேவனுடைய ஆவியை தந்த தேவனையே அசட்டை பண்ணுகிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கும் பொழுது எருமையை போல நாம் உட்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைச்ச உடனே நான் அதை உட்கொண்டேன்னு சொல்றார். அது போல தேவனுடைய வார்த்தைகள், எச்சரிப்புகள் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது உடனடியாக அங்கீகரிச்சு இது எனக்கு தான், இங்க நான் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும், இங்க நான் என்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் செயல்படணும். 2 கொரிந்தியர் 7:11 இந்த வார்த்தைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா பூர்ண அர்ப்பணிப்பு, டோட்டல் சப்மிஷன். முற்றிலுமா தேவனுக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் தம்முடைய கரத்தில் நம்மளை ஏந்திக்கொள்ளும். தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றி.